الحمد لله رب العالمين والعاقبة للمتقين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيقول الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து அவனுக்கு வழிபட்டு வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா புனிதமான தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை பரிபூரணமான மார்க்கமாக நமக்கு தந்திருக்கிறான். வெறும் வணக்க வழிபாடுகளுக்குள் மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட மார்க்கமல்ல இஸ்லாம். ஒரு மனிதன் என்னென்ன துறைகளில் இருப்பானோ அத்தனை துறைகளுக்கும் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. மனிதன் என்னென்ன நிலைகளில் இருப்பானோ அத்தனை நிலைகளிலும் இஸ்லாத்துடைய வழிகாட்டல் இருக்கிறது. மனிதன் ஆரோக்கியமாக இருப்பான், நோய்வாய்ப்பட்டிருப்பான், ஊர்ல இருப்பான், பிரயாணத்தில் இருப்பான், வசதியுடன் இருப்பான், கஷ்டத்தில் இருப்பான், செல்வ நிலையில இருப்பான், ஏழ்மையில் இருப்பான். மனிதனுடைய நிலைமைகள் வித்தியாசப்பட்டு கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நிலைகளிலும் அவனுக்குரிய இஸ்லாத்தின் கட்டளைகளும் வழிகாட்டல்களும் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கால மாற்றங்களில் என்ன வகையான நிலைமைகள் வந்தாலும், நவீனமான என்ன கண்டுபிடிப்புகள் உலகத்துக்கு வந்தாலும், மார்க்கத்தில் இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் அதற்கு தீர்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது. நமக்கு ஒரு விஷயம் புதிதாக தெரியலாம், ஆனால் இந்த மார்க்கம் இந்த உலகத்தை உருவாக்கியவன் மனிதர்களுக்கு கொடுத்த மார்க்கம். இந்த உலகத்தை படைத்தவனுக்கு நடந்தவையும் தெரியும், நடக்க இருக்கிறவையும் தெரியும். யார் யார் வரப்போகிறார்கள், என்னென்ன நடக்க போகிறது, அத்தனையும் அவனுக்கு தெரியும். ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் அதை பற்றிய அறிவு அவனுக்கு இருக்கிறது, அவனுக்கு தெரியாமல் அது நடப்பதில்லை. ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம் அல்ல. மார்க்கம் என்பது கியாமத் வரைக்கும் இந்த உலகம் அளிக்கப்படுகிற கடைசி நாள் வரைக்கும் உள்ளது இந்த மார்க்கம். அத்தனை பேர்களுக்கும் இதிலே தீர்வு இருக்கிறது, எல்லோருக்கும் வழிகாட்டல் இருக்கிறது, எல்லா பிரச்சனைகளுக்கும் உரிய தீர்வை அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் வைத்திருக்கிறான். ஒவ்வொரு காலங்களிலும் மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா உலகத்தில் படைப்பான். அப்படிப்பட்டவர்களை உலகத்தில் அல்லாஹ் நிலைக்க செய்து கொண்டே இருப்பான் கியாமத் நாள் வரைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையில் மனிதர்களுடைய எல்லா நிலைகளுக்கும் இந்த மார்க்கத்தில் வழிகாட்டல் இருக்கிறது. மனிதர்கள் வாழ்க்கையின் ஒரு பெரும் பகுதியை குடும்பத்துடன், உறவினர்களுடன், நண்பர்களுடன், தன்னுடைய ஊருக்குள் கழிப்பதை போல ஒரு பெரும் பகுதியை அவன் பயணங்களில் செலவழிக்கிறான். நீண்ட கால பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள் என்று சொல்லி வாழ்க்கையின் ஒரு பெரும் பகுதி பிரயாணங்களில் செலவழிகிறது. ஊருக்குள்ளே இருக்கும் பொழுது குடும்பத்துடன் எப்படி இருக்க வேண்டும், நண்பர்களுடன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி தொழ வேண்டும், எப்படி நோன்பு பிடிக்க வேண்டும், எப்படி அமல்களை நாளாந்த அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான அழகிய ஒரு முறையை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருப்பது போல, பயணங்கள் போகும் பொழுது மனிதன்
எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதற்கும் மிக அழகாக வழிகாட்டி இருக்கிறார்கள். இந்த மார்க்கம் பயணத்தை தூண்டுகிற மார்க்கம். பிரயாணம் செய்வதை தூண்டுகிற, ஊக்குவிக்கிற ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பயணம் என்பது அனுபவங்களின் பாடசாலை. பயணங்களில் தான் மனிதன் நிறைய பாடங்களை படிக்கிறான், நிறைய அனுபவங்களை பெறுகிறான். யார் எவ்வளவு அதிகம் பயணம் செய்வார்களோ அதிக அனுபவசாலிகளாக இருப்பார்கள். மக்களுடைய கலாச்சாரங்களை பற்றியும் மக்களுடைய வகையினர்கள், மக்களுடைய தன்மைகளை எல்லாம் மனிதன் பயணங்களில் அறிந்து கொள்கிறான். ஹதீஸிலும் வந்திருக்கிறது, உங்களுடைய குடும்பத்துக்கு அட்பாற்பட்ட மனிதர்களுடன் சேர்ந்து நீங்கள் பயணங்களில் செல்லுங்கள். மனிதன் தன்னுடைய குடும்பத்துடனே வாழும் பொழுது அவனுடைய சிபாத்துகள், பண்புகள் எல்லாம் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கும். பயணங்களில் வெளியூர்காரர்கள், தன்னுடைய ஊருக்கு வெளியில் உள்ளவர்கள், தன்னுடைய குடும்பத்துக்கு வெளியில் உள்ளவர்களுடன் சேர்ந்து பயணங்கள் செய்யும் பொழுது மனிதன் பல நல்ல பண்புகளை படித்துக் கொள்கிறான். பிறரிடத்திலே இருக்கக்கூடிய நல்ல சிபாத்துகளை அவன் தனக்குள்ளே ஆக்கிக் கொள்கிறான். இப்படியெல்லாம் பெரும் லாபம் இருக்கிறது, பயணத்தில் ஆரோக்கியம் இருக்கிறது. பயணத்தில் மனிதனுக்கு பல வகையான பிரயோசனங்கள் இருக்கிறது. பயணத்தில் அல்லாஹு தஆலா ரிஸ்கை ஃபம்ஷூபி மனாகிபிஹா வகுலூ மின் ரிஸ்கி, பயணத்துக்கு அல்லாஹு தஆலா மனிதனுடைய ரிஸ்கை, மனிதனுடைய ஆகாரத்தை, மனிதனுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஏற்பாடுகளை எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறான். பயணங்கள் செய்து அதை மனிதன் அடைந்து கொள்ள வேண்டும். சாஃபிர் தஜிது இபாதன் அம்மன் துஃபாரிகுஹு வன்ஸப் ஃபின்ன லதீதல் ஐஷி ஃபின் நஸபி. அல் இமாம் அஷ்ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மனிதனே நீ நிறைய பயணங்கள் செய். பயணங்கள் செய்யும் பொழுது குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்கிறீர்கள், ஊரில் உள்ள நண்பர்களை விட்டு பிரிந்து செல்கிறீர்கள், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் செய்யக்கூடிய நீண்ட நீண்ட பயணங்களில் நீங்கள் யாரை விட்டு பிரிந்து செல்கிறீர்களோ அவர்களுக்கு பகரமான நல்ல மனிதர்களை நீங்கள் காண்பீர்கள். மனிதர்கள் ஊரில் இருந்து பிரிந்து செல்வதற்கு கவலைப்படுகிறார்கள், எப்படி போகலாம், குடும்பத்தை விட்டு எப்படி போகலாம், நண்பர்களை விட்டு எப்படி போகலாம். ஆனால் துணிந்து பயணம் செய்து விட்டால் போகிற நாடுகளில், போகிற ஊர்களில் சிறந்த நண்பர்களை, சில பொழுது உறவினர்களை விடவும் அன்பு காட்டக்கூடிய, மதிக்கக்கூடிய நல்ல நண்பர்களை அவன் கண்டுகொள்கிறான். வாழ்க்கையில் கஷ்டங்களை சுமந்து கொள்ளுங்கள், எப்பொழுதும் சொகுசாக, கஷ்டமே இல்லாமல், வருத்தமே இல்லாமல் வாழ பார்க்க கூடாது. சொல்கிறார்கள், வாழ்க்கையில் கஷ்டங்களை சுமந்து பழகுங்கள். வாழ்க்கையின் இன்பம் கஷ்டப்படுவதில் தான் இருக்கிறது. கர்மங்களுக்காக, நம்முடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, பயணத்துக்காக, அறிவை தேடுவதற்காக, அறிவை பெறுவதற்காக, அல்லாஹு தஆலா ஹலாலாக ஆகுமாக்கி இருக்கிற ரிஸ்கை தேடுவதற்காக மனிதன் சில கஷ்டங்களை சுமந்து கொள்ள வேண்டும். கஷ்டப்படுகிற வாழ்க்கையில் வாழ்க்கையின் இன்பம் இருக்கிறது. வாழ்க்கையின் இன்பம் கஷ்டங்களை சுமந்து கொள்வதிலே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆழமான கருத்துக்களை சொல்லக்கூடிய, நீண்ட தன்னுடைய வாழ்க்கையில் பயணங்கள் செய்து 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 ஒரு பெரும்பாதியை கழித்த அனுபவத்தை தான் அவர்கள் சில வார்த்தைகளில் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இஸ்லாம் என்பது பயணத்தை, நல்ல பயணங்களை விரும்புகிற ஒரு மார்க்கம். ஹதீஸ்களை நாங்கள் பார்த்தால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு பெரும் பகுதி பயணங்களில் செலவழிந்திருக்கிறது. நீண்ட நீண்ட பயணங்கள், சில பயணங்கள் சஹாபாக்களுடன் பல மாதங்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். அந்த பயணங்களில் நிறைய விஷயங்களை படித்து கொடுத்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் நிறைய அனுபவங்களை பெற்றவர்கள். அவர்கள் ஜாஹிலியா காலத்தில் இருந்தவர்கள். இந்த சில வருஷங்களுடைய அந்த பயிற்சியில், அந்த நீண்ட நீண்ட பயணங்களில் அவர்களில் ஒவ்வொருவரும் ஒரு நாட்டை ஆள்வதற்கு, ஒரு சமூகத்துக்கு தலைமை தாங்குவதற்கு தேவையான அத்தனை உயர்ந்த சிறந்த பண்புகளை கொண்டவர்களாக மாறினார்கள். பயணங்களில் அவ்வளவு ரகசியங்களை அல்லாஹு தஆலா மறைத்து வைத்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, அந்த வகையில் சில முக்கியமான வழிகாட்டல்கள் நமக்கு இருக்கின்றன. பயணங்களின் பொழுது நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய, கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஒரு மூமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய பயணத்தை பொறுத்தவரையில் இரண்டு விடயங்களுக்காக அந்த பயணங்கள் அமையலாம். ஒன்று, ஒரு நல்ல நன்மைக்குரிய விஷயத்துக்காக செய்யக்கூடிய பயணம். ஹஜ்ஜுக்காக வேண்டி இப்பொழுது மக்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். அந்த பயணம் அது இபாதத்துக்குரிய பயணம், அது நன்மைக்குரிய பயணம். அந்த பயணத்துக்கு நன்மை இருக்கிறது. நல்ல கர்மங்களுக்காக, சதகா செய்வதற்காக, தன்னுடைய ஜகாத்தை கொடுப்பதற்காக ஒரு மனிதன் பயணம் செய்கிறான். நோயாளியை பார்ப்பதற்காக வேண்டி பயணம் செய்து செல்கிறான். பெற்றோரை பார்ப்பதற்காக, குழந்தைகளை பார்ப்பதற்காக, உறவினர்களை பார்ப்பதற்காக என்று சொல்லி மனிதன் பயணங்கள் செய்கிறான். இவையெல்லாம் நன்மைக்குரிய பயணங்கள். இந்த பயணங்களை மனிதன் செய்ய வேண்டும். அந்த பயணத்தில் வரக்கூடிய கஷ்டங்களுக்கும் அல்லாஹு தஆலா நன்மையை கொடுக்கிறான். இரண்டாவது, ஆகுமான விடயங்களுக்காக செய்யப்படக்கூடிய பயணங்கள். சில பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய வியாபாரத்துக்காக பயணம் செய்கிறான், தொழிலை தேடி பயணம் செய்கிறான். ஆகுமான பயணங்கள், சுற்றுலாக்கள் கூட மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மீன் விரயம் இல்லாமல், அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகள் பாலாக்கப்படாமல் ஒரு மனிதன் சுற்றுலாக்கள் செல்கிறான் என்றால் அதற்கு கூட மார்க்கத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகுமான பயணங்களையும் மார்க்கம் அனுமதிக்கிறது. காரணம் இல்லாமல், நோக்கம் இல்லாமல் பயணம் செய்வதை மார்க்கம் வெறுக்கிறது, விரும்பத்தகாததாக ஆக்கியிருக்கிறது. சில பயணங்கள் எந்த நோக்கம் இல்லை, எதற்காக வேண்டி என்பதும் இல்லை, பயணம் செய்து கொண்டே செல்கிறார்கள். இப்படிப்பட்ட பயணங்களை மார்க்கம் வரவேற்கவில்லை, வெறுக்கத்தக்கதாக ஆக்கியிருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸஃபரு கிதாஅத்தும் மினல் அஸாப், பயணம் என்பது வேதனையின் ஒரு பகுதி. யம்னவு அஹதகும் தஆமஹு நௌமஹு வ தஆமஹு, பயணங்கள் செய்யும் பொழுது அந்த பயணங்களில் மனிதன் இதமான தூக்கத்தை இழந்து விடுகிறான். அவனுக்கு சரியான தூக்கம் அமைவதில்லை, சாப்பாடு சரியாக அமைவதில்லை. இந்த வகையான நல்ல வகையான சாப்பாடுகளை சாப்பிட்டாலும் வீட்டில் சாப்பிடுவது போல திருப்தியாக இருப்பதில்லை. ஃபைதா கதா அஹதுக்கும் நஹ்மதஹு மின் வஜ்ஹி ஃபல்யுஅஜ்ஜில் இலா அஹ்லி, ஒரு பயணம் போனால் தான் போன திசையில் தனக்கு என்ன நோக்கம் இருக்கிறதோ, தேவை இருக்கிறதோ, அந்த தேவை முடிந்து விட்டால், அந்த தேவையை முடித்து விட்டால் ஃபல்யுஅஜ்ஜில் இலா அஹ்லி சொன்னார்கள், வேகமாக தன்னுடைய வீட்டுக்கு, தன்னுடைய குடும்பத்திடம் திரும்பி வந்து விடட்டும். அதற்கு தேவை பூர்த்தியானதற்கு பிறகு காரணம் இல்லாமல் பயணத்தை தொடரக்கூடாது. பாவங்களுக்காக பயணம் செய்வது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. பாவத்தை, பாவமான கர்மங்களை மார்க்கம் எப்படி தடை செய்திருக்கிறதோ, பாவத்துக்காக செலவழிப்பது, பாவத்துக்காக பயணம் செய்வது, இதையும் மார்க்கம் தடை செய்திருக்கிறது. ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்வதற்காக வேண்டி ஒரு மனிதன் பயணம் செய்கிறான், களவாடுவதற்காக பயணம் செய்கிறான், ஒரு தப்பை செய்வதற்காக வேண்டி பயணம் செய்கிறான். இப்படிப்பட்ட பாவங்களுக்கான பயணங்கள், பாவங்களையே நோக்கமாக கொண்ட பயணங்கள், இந்த பயணங்களை மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறது, தடை செய்திருக்கிறது. யாராவது ஒரு முஸ்லிம் பாவத்துக்காக பயணம் செய்வார் என்றிருந்தால், அவர் பயணத்துக்கான அத்தனை சலுகைகளையும் இழந்து விடுகிறார். ஒரு நீண்ட பயணம் போகும் பொழுது மார்க்கம் கொடுக்கக்கூடிய சில சலுகைகள் இருக்கின்றன. தொழுகைகளை சுருக்கி நான்கு ரகாத் தொழுகைகளாக இருக்கிற தொழுகைகளை இரண்டாக சுருக்கி தொழலாம். லுஹரையும் அஸ்ரையும் சேர்த்து தொழுது கொள்ளலாம். மகரிபையும் இஷாவையும் ஒரே நேரத்தில் சேர்த்து தொழுது கொள்ளலாம். நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. இப்படி பல சலுகைகளை மார்க்கம் பிரயாணிக்கு நீண்ட பயணம் செய்யக்கூடிய பிரயாணிகளுக்கு கொடுத்திருக்கிறது. ஒரு மனிதன் பாவத்துக்காக பயணம் செய்தால் அந்த எந்த சலுகைகளும் அவனுக்கு வழங்கப்பட மாட்டாது. அவனுக்கு சேர்த்து தொழவும் முடியாது, சுருக்கி தொழவும் முடியாது, மற்ற சலுகைகளை அவன் பெறவும் முடியாது. மார்க்கத்துடைய அடிப்படை சட்டங்களில் ஒன்று இது. பயணங்களுக்கு மட்டுமல்ல, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பாவமாக இருக்கிறதோ அந்த அந்த பாவங்களின் பொழுது சலுகைகள் மார்க்கத்தில் வழங்கப்பட மாட்டாது. பாவத்துக்காக நாம் எப்பொழுதும் பயணங்கள் செய்யக்கூடாது. அந்த பயணத்தில் நாம் செலவழிக்கிற செலவுக்கும் பாவம் இருக்கிறது, அந்த பயணத்துக்கும் பாவம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். பயணம், ஒரு மனிதன் பாவத்துக்காக பயணம் செய்கிறான் என்று சொல்லி உறுதியாக தெரிந்தால் அவர்களுக்கு எந்த வகையிலும் மற்றவர்கள் உதவி செய்யவும் கூடாது. பண உதவியாக இருக்கலாம், உடல் உதவியாக இருக்கலாம், வாகனத்தால் உதவி செய்வதாக இருக்கலாம், பொருள் உதவியாக இருக்கலாம், எந்த வகையான உதவியும் அவர்களுக்கு செய்யக்கூடாது. அந்த உதவி செய்வதையும் மார்க்கம் தடை செய்திருக்கிறது. மூமினுடைய பயணங்கள் முடிந்த அளவுக்கு தூய்மையானதாக இருக்க வேண்டும். ஒரு பயணம் செல்வதாக இருந்தாலும் அவசரப்படாமல் நன்கு யோசித்து, நான் ஏன் இந்த பயணம் செய்கிறேன், நான் இந்த பயணத்தை இவ்வளவு செலவழித்து கஷ்டப்பட்டு போவதற்கு ஆன காரணங்கள் என்ன என்பதை நாங்கள் யோசித்து நன்மையான விஷயங்களை நம்முடைய உள்ளத்தில் எடுத்து நீயத்தாக வைத்து பயணம் செய்து கொள்ளும் செய்யும் பொழுது நாம் செய்யக்கூடிய அந்த பயணங்கள் நன்மைக்குரிய இபாதத்துக்குரிய பயணங்களாக மாறிவிடுகின்றன. அன்பான சகோதரர்களே, பயணங்கள் இப்பொழுதும் பயணங்கள் செய்ய நாடினால் அல்லாஹ்விடத்தில் இரண்டு ரக்காத்துகள் தொழுது நன்மையை நலவை கேட்பதற்கு தவறிவிடக் கூடாது. நாம் செய்யக்கூடிய எந்த கர்மமாக இருந்தாலும் சரி, அவற்றில் ஆச்சரியமான முடிவுகளை பார்க்க விரும்பினால், இந்த முறையை நாம் எந்த கர்மம் செய்வதாக இருந்தாலும் பின்பற்ற வேண்டும். சலாத்துல் இஸ்திஹாரா, நலவை தேடி தொழுகிற தொழுகை என்று சொல்லி ஒரு தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இரண்டு ரகாத், அதற்கு பின்னால் ஓத வேண்டிய ஒரு துஆ. அந்த துஆவை போல ஒரு ஆழமான கருத்துள்ள துஆ இல்லை என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு மிக தூர நோக்குடன் கேட்கப்படக்கூடிய ஒரு துஆ தான் இஸ்திஹாராவுடைய துஆ. யார் தன்னுடைய எல்லா கர்மங்களிலும் இந்த முறையை பின்பற்றுவார்களோ வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் அற்புதங்களை பார்ப்பார்கள். நாம் எங்கும் சகுனம் பார்ப்பதில்லை. இஸ்லாத்தில் சகுனம் பார்ப்பது சம்பூரணமாக மறுக்கப்பட்டிருக்கிறது. ஜாஹிலியா காலத்தில், இஸ்லாத்துக்கு முன்னால் இருந்த அந்த ஜாஹிலியா காலத்தில் மக்கள் எல்லா கர்மங்களிலும் சகுனம் பார்ப்பார்கள். ஒரு பயணம் போவதாக இருந்தாலும் மூன்றாவது நபரிடத்திலே போக வேண்டிய தேவை அவர்களுக்கு இருந்தது. தானும் தன்னுடைய குடும்பமும் முடிவு செய்து, தானும் தன்னுடைய நண்பரும் முடிவு செய்து ஒரு பயணத்தை போக விரும்புவார்கள். ஆனால் அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டிருந்தார்கள். மூன்றாவது ஒருவரிடத்திலே போய், இந்த பயணம் நமக்கு வெற்றியாகுமா, வெற்றி அளிக்குமா இல்லையா என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்டு அவர்கள் சகுனம் பார்த்து நீங்கள் போகலாம் போகக்கூடாது என்று சொன்னதற்கு பின்னால் தான் பயணம் செய்வார்கள். இப்படிப்பட்ட மூடத்தனமான நம்பிக்கைகளில் சிக்குண்டு போயிருந்தார்கள். உலகத்திலே உண்மை இல்லாத எத்தனையோ மூடத்தனமான நம்பிக்கைகள் இருக்கின்றன. அவற்றை நம்பியவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஜாஹிலியா காலத்திலே இருந்த மக்கள் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளில் அவர்கள் மூழ்கி போய் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். இஸ்லாம் அவர்களை விடுவித்தது என்று சொல்ல வேண்டும். ஒரு திருமணம் செய்வதாக இருந்தாலும் அவர்கள் இன்னொருடத்திலே போய் மூன்றாம் தரப்பிடத்திலே போய் கேட்க வேண்டும். அதற்கென்று குறிபாக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். அவர்கள் புறா வைத்திருந்தார்கள். அவர்களிடத்திலே அம்புகள் இருந்தது. பல வகையிலே அவர்கள் ஜோசியம் பார்ப்பார்கள், குறி பார்ப்பார்கள். அவர்கள் சகுனம் பார்த்து சொல்லுவார்கள், நீங்கள் செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்று சொல்லுவார்கள். அதை வைத்துதான் அவர்கள் பயணம் போவதா இல்லையா என்பதை தீர்மானிப்பார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இந்த நம்பிக்கைகளை பற்றி, இந்த நம்பிக்கைகளுக்கு எந்த உண்மைகளும் இல்லை என்று சொல்கிறது. நீங்கள் திருமணம் செய்கிறீர்களா, எந்த நாளிலும் திருமணம் செய்யுங்கள். வீடு கட்ட ஆரம்பிக்கிறீர்களா, எந்த நாளிலும் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். கல் வைப்பதற்கு அவரிடத்திலே இவரிடத்திலே கேட்க வேண்டிய தேவையே இல்லை. ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது, பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள், கல்லை வைத்து விடுங்கள். பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள், நிலையை வைத்து விடுங்கள். வீட்டுக்கு நிலை வைப்பதற்கு நாள் தேட தேவையும் இல்லை, நேரம் தேட தேவையும் இல்லை. பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள், அல்லாவின் பெயரால் இதை செய்கிறேன் என்று சொல்லுங்கள், வைத்து விடுங்கள் நிலையை, வைத்து விடுங்கள் கல்லை. இன்ஷா அல்லாஹ் காரியத்தில் பரக்கத் உண்டாகும். பயணம் போகிறீர்களா, சகுனம் பார்க்க வேண்டிய நேரம் பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள், துஆக்களை ஓதுங்கள், புறப்படுங்கள். அல்லாஹு தஆலா பரக்கத் செய்வான். ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்கிறவன் அவன்தான். மனசுக்குள்ளே ஏதாவது அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தால், வெளியில் போகும் பொழுது காணக்கூடிய காட்சிகளை பார்த்தோ, வரக்கூடிய செய்திகளை கேட்டோ, ஏதாவது இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தால், லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லா என்று சொல்லிவிட்டு பயணத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். எந்த நாளிலும் எங்களுடைய வியாபாரங்களை ஆரம்பிக்கலாம், எந்த நேரத்திலும் ஆரம்பிக்கலாம். நாங்கள் உண்மையுடன் நம்பிக்கையுடன் வியாபாரம் செய்தால் இன்ஷால்லா நம்முடைய வியாபாரத்திலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான், நலவுகளை ஏற்படுத்துவான், அழகிய வியாபாரத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். சகுனம் பார்ப்பது என்றது கிடையாது. நமக்கெல்லாம் தந்திருக்கிறது தொழுகைதான். எப்பொழுதும் எல்லா கர்மங்களிலும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். இரண்டு கா தொழுது கைகளை ஏந்தினால் அவனுடைய கவனம் நம் பக்கம் திரும்பி விடுகிறது. எந்த ஒரு கர்மத்தை, பயணங்களுக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு காரியத்தை செய்ய நாடினாலும் அதற்கென்று சொல்லி இரண்டு கா தொழுது அல்லாஹ்விடத்திலே இஸ்திஹாரா செய்ய வேண்டும். ஹஜ்ஜுடைய பயணமாக இருந்தாலும், ஹஜ்ஜுடைய பயணம் என்பது அதோட இபாதத்துடைய பயணம், அதற்கும் இஸ்திஹாரா செய்ய வேண்டுமா? இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ஜுடைய பயணம் இபாதத்துடைய பயணம் தான், ஆனால் அதற்கும் இஸ்திஹாரா இருக்கிறது. அதாவது இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு செல்வதா, இந்த கூட்டத்துடன் சேர்ந்து செல்வதா என்பதற்கு இஸ்திஹாரா செய்வது சுன்னத் என்று சொல்கிறார்கள். எல்லா கர்மங்களுக்கும் நாங்கள் இஸ்திஹாரா செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பயணங்களில் அல்லாஹு தஆலா பெரும் நலவுகளை ஏற்படுத்தி தருவார். அத்துடன் நமக்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணங்கள் செய்யும் பொழுது ஓத வேண்டிய அழகான துஆக்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த துஆக்களை ஓதி நமக்குரிய பாதுகாப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆழமான கருத்துள்ள துஆக்கள். ஒரு பயணம் செல்லும் பொழுது நாங்கள் எந்தெந்த தடைகளை எல்லாம் பயப்படுகிறோமோ அத்தனை தடைகளில் இருந்தும் பாதுகாப்பு தேடக்கூடிய அழகிய துஆக்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக் அன் அதில் அவ் உதல் அவ் அசில் அவ் உசல் அவ் அஸ்லிம அவ் உஸ்லம் அவ் அஜ்ஹல் அவ் யுஜ்ஹல் அலைய. எட்டு விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யா அல்லாஹ், நான் போகிற இந்த பயணத்தில் எங்கும் நான் வழி தவறிவிடக் கூடாது, பிறரால் வழி தவற செய்யப்படவும் கூடாது, வேறு யாரும் என்னை வழி தவற செய்துவிடக் கூடாது, நீ என்னை பாதுகாத்து விடு. அவ் அஸில் அவ் உஸல், யா அல்லாஹ், இந்த பயணத்தில் நான் எங்கும் சருகி விடக் கூடாது, பிறர் என்னை சருக வைத்து விடக் கூடாது. அவ் அஸ்லிம அவ் உஸ்லம், இந்த பயணத்தில் நான் யாருக்கும் அநியாயம் செய்துவிடக் கூடாது, அல்லது வேறு யாரும் எனக்கு அநியாயம் செய்துவிடக் கூடாது. யா அல்லாஹ், என்னை பாதுகாத்து விடு. அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய, இந்த பயணத்தில் நான் எங்கும் முட்டாள்தனமாக அறிவீனமாக நடந்து விடக் கூடாது, யாருடனும் அறிவீனமாக நடப்பதை விட்டும் நீ என்னை பாதுகாத்து விடு. மற்றவர்கள் என்னுடன் அறிவீனமாக முட்டாள்தனமாக நடப்பதிலிருந்து நீ என்னை பாதுகாத்து விடு என்று சொல்லி எட்டு விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள். எவ்வளவு ஆழமான கருத்துள்ள துவாக்கள். நாம் எதை பயப்படுகிறோமோ அதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ ஸஃபரினா ஹாதல் பிர்ரு வத்தக்வா வமினல் அமலி மா தர்தா. அல்லாஹும்ம ஹப்பினா அலைனா ஸஃபரனா ஹாதா வத்வி அன்னா புஅதா. அல்லாஹும்ம அன்தஸ் ஸாஹிபு ஃபீ ஸஃபர் வல் கலீஃபத்து ஃபீல் அஹல் என்று சொல்லப்படக்கூடிய சுன்னத்தான ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய துஆ. இதிலே இந்த பயணத்துடைய நலவை யா அல்லாஹ் உன்னிடத்திலே கேட்கிறேன். இந்த பயணத்தில் நீயே எங்களுக்கு உதவியாக இருப்பாயாக. இந்த பயணத்தில் நீ எனக்கு உதவி, இந்த பயணத்தை எனக்கு இலகுபடுத்தி தருவாயாக. இந்த பயணத்தின் தூரத்தை சுருக்கி தருவாயாக. இந்த பயணத்தில் கெட்ட காட்சிகள், மோசமான காட்சிகள், கொடூரமான சம்பவங்களை பார்ப்பதிலிருந்து நீ என்னை பாதுகாப்பாயாக என்றெல்லாம் பாதுகாப்பு தேடுகிறார்கள். இந்த பயணத்தை செய்துவிட்டு நான் குடும்பத்துக்கு திரும்பி வரும் பொழுது குடும்பத்தில் நல்ல நிலைகள் இருக்க வேண்டும், சூல் முன்கலப் கெட்ட நிலைகள் இருக்கக்கூடாது. குடும்பத்துக்கு திரும்பி வரும் பொழுது அங்கே பிரச்சனை, கஷ்டம், அங்கே இடிபாடுகள், அங்கே நெருப்பு, இப்படியான கஷ்ட நிலைகளை பார்க்கிற நிலை எனக்கு வரக்கூடாது என்றெல்லாம் பாதுகாப்பு தேடிவிட்டு பயணம் செய்வார்கள். எவ்வளவு ஆழமான துவாக்கள், எவ்வளவு அழகான துவாக்கள். நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எத்தனை பயணங்கள் செய்கிறோம். யாருக்கெல்லாம் இந்த துவாக்கள் பாடம் இல்லையோ நிச்சயமாக இந்த துவாக்களுடைய நலவுகளை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். வாழ்க்கையின் பெரும் நலவுகளை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். கஷ்டப்பட்டாவது இவற்றை பாடமாக்கிக் கொள்ள வேண்டும். முடியாவிட்டால் அவற்றை எழுதி வைத்துக் கொண்டாவது நாம் அதை ஓதிவிட்டு பயணம் செய்ய வேண்டும். பயணங்கள் போகும் பொழுது எப்பொழுதும் நெருக்கமானவர்களிடம் சொல்லிவிட்டு செல்வது முஸ்தஹப், விரும்பத்தக்கது. குடும்பம் இருக்கிறார்கள், பெற்றோர்கள் இருக்கிறார்கள், சகோதரர்கள் இருப்பார்கள், மனைவி குழந்தைகள் இருப்பார்கள். பயணங்கள் சிலர் பயணங்கள் போகும் பொழுது யாரிடத்திலையும் சொல்ல மாட்டார்கள். பயணங்கள் போகும் பொழுது சொல்லிவிட்டு போக வேண்டும். யாரிடத்தில் சொல்லப்படுகிறதோ அவர்களுக்கும் மார்க்கம் எப்படி வழி அனுப்ப வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. நீங்கள் எப்படி வழி அனுப்ப வேண்டும். அழகான துஆக்கள், பாதுகாப்புக்குரிய துஆக்கள். அஸ்தௌதியு அல்லாஹ் தீனக وامانتك وخواتيم عملك زودك الله التقوى وغفر لك ذنبك ويسر لك الخير حيث كنت. பிரயாணியை வழி அனுப்பும் பொழுது நான் உங்களுடைய பாதுகாப்பை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறேன். உங்களுடைய அமானிதத்தை அவன் பாதுகாக்கட்டும், உங்களுடைய செல்வங்களை சொத்துக்களை அவன் பாதுகாக்கட்டும். அல்லாஹ் உங்களுக்கு பயணத்தில் தக்வாவை தரட்டும், உங்களுடைய பாவங்களை மன்னிக்கட்டும் என்று சொல்லி வழி அனுப்ப வேண்டும். அந்த வார்த்தைகளையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை பயணத்தில் அனுப்பி வைத்தால் பெற்றோர்கள் குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய துவாக்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே திரையில்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நல்ல மனிதர்களிடத்திலே சொல்லிவிட்டு போனால் அவர்கள் துவா செய்வார்கள், அந்த துவாவை பெற்றுக்கொண்டு போக வேண்டும். இப்பொழுதெல்லாம் ஹஜ் உம்ராக்களுக்கு போகும் பொழுது கூட சொல்லிவிட்டு போவதை மக்கள் இழிவாக நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதையெல்லாம் ஏன் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு காலம் இருந்தது ஊரையும் தாண்டி அடுத்த பக்கத்து ஊர்களிலும் சொல்லிவிட்டு துவாவுடன் பயணம் செய்தார்கள். உண்மையில் அந்த பயணம் அப்படி செய்ய வேண்டிய பயணம்தான். ஹஜ்ஜுடைய பயணம் என்பது ஒரு நாளில் ஒரு வாரத்தில் தயாராகி போகிற பயணம் அல்ல. முன்னோர்களுடைய வழக்கம் இருந்தது பல மாதங்களுக்கு முன்னால் இருந்தே தயாராகுவார்கள். அதற்கென்று எழுதப்பட்ட கிதாபுகள் இருக்கின்றன, அவற்றை எடுத்து வாசித்து விட்டு ஹஜ்ஜுடைய பயணத்துக்காக வேண்டி தயாராகுவார்கள். ஹாஜி ஹஜ்ஜுடைய பயணத்தில் போகும் முன்னால் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன, அவற்றை எல்லாம் படித்து செய்துதான் அந்த பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். பயணங்களை எப்பொழுதும் நெருக்கமானவர்களிடம் சொல்லி அவர்களுடைய துஆவை பெற்றுக்கொண்டு செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா பாதுகாப்பை தருகிறான், அந்த பயணத்தில் பரக்கத்தை தருகிறான். ஃபர்தான தொழுகைகளை பொறுத்தவரையில் ஃபர்தான தொழுகைகளை எந்த நிலையிலும் விடுவதற்கு மார்க்கம் அனுமதி கொடுப்பதில்லை. பயணத்தில் மனிதனுக்கு சில சிக்கல்கள், கஷ்டங்கள் இருக்கின்றன என்பது அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இல்லை. ஆகவேதான் அல்லாஹு தஆலா சில சலுகைகளை ஏற்படுத்தி இருக்கிறான். சேர்த்து சொல்லலாம், சுருக்கி சொல்லலாம், ஜமாத் தொழுகைகளை சில கட்டங்களில் விடுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. நாம் எல்லாம் தொழுகையாளிகள், நாம் எல்லாம் அதிகமானவர்கள், ஜமாஅத்தை பேணி தொழக்கூடியவர்கள். அல்லாஹு தஆலா இந்த கடமைகளை நமக்கு தந்தது போல சில சலுகைகளையும் தந்திருக்கிறான். நாம் உலமாக்களை நாடி அந்த சலுகைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தில், மார்க்க சட்டங்களில் பெரிய ஒரு பகுதி இருக்கிறது, அது நிர்பந்தத்துக்கு உள்ளானவர்கள், கஷ்டத்துக்கு உள்ளானவர்களுக்குரிய சட்டம். அது தொழுகையிலும் இருக்கிறது, நோன்பிலும் இருக்கிறது, ஜகாத்திலும் இருக்கிறது, ஹஜ்ஜிலும் இருக்கிறது. இதெல்லாம் பரதான வணக்கங்கள். அப்படி அத்தனையிலும் சில சலுகைகளை மார்க்கம் வைத்திருக்கிறது. ஜமாத் தொழுகையை விடலாமா? முடியாதா? ஜமாத் தொழ முடியாத, ஜமாத்துக்கு சமூகம் ஒழிக்க முடியாத ஒரு நிலையில் ஒருத்தர் இருக்கிறார். அந்த நிலையில் அவருக்கு விடலாமா முடியாதா? மார்க்கத்தில் சட்டம் இருக்கிறது. ஜும்மாவுடைய தொழுகை அந்த நேரத்தில் ஒருவர் ஒரு சிக்கலான நிலையில இருக்கிறார், இவருக்கு ஜும்மாவை விடலாமா முடியாதா? மார்க்கத்தில் சட்டம் இருக்கிறது. நமக்கு என்ன பிரச்சனை, எப்படியான பிரச்சனை என்பதை உலமாக்களிடத்திலே முறையாக சொல்லி அந்த சட்டங்களை நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். பரலான தொழுகைகளை பொறுத்தவரையில் பயணத்தில இருந்தாலும் அதை வாகனத்தில் தொழ முடியாது, அதை நிலத்தில் இருந்துதான் தொழ வேண்டும். ஆனால் அந்த சலுகைகளை மார்க்கம் தந்திருக்கிறது. ஆகவே அன்பான சகோதரர்களே, பயணங்களை காரணங்கள் காட்டி சில பொழுது சிலர் சாதாரணமாக தொழுகைகளை கதா செய்து விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பயணத்தில் ஒரு பெரும் பாவத்துடன் நாங்கள் பயணம் செய்கிறோம். அப்படி சின்ன சின்ன காரணங்களுக்காக ஒரு பொழுதும் நாங்கள் தொழுகைகளை விட்டுவிடக் கூடாது. ஜுமாவுடைய நாளில் பயணம் செய்வதற்கு என்று சொல்லி தனியான சட்டம் இருக்கிறது. ஜுமாவுடைய நாளில் என்றால் ஜுமாவுக்கு முன்னால், ஜுஹருக்கு முன்னால் செய்யப்படக்கூடிய பயணத்துக்கு மார்க்கத்தில் தனியான சட்டம் இருக்கிறது. ஜுமாவுடைய நாளில், அதாவது காலை பொழுது ஜுமாவுக்கு முன்பு இருக்கக்கூடிய அந்த நேரங்களில் பயணம் செய்வதாக, நீண்ட பயணங்கள் செய்வதாக இருந்தால் ஃபஜ்ருக்கு முன்னால் அந்த பயணங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஃபஜ்ருக்கு பிறகு ஒருவர் நீண்ட பயணத்தை ஆரம்பிப்பதாக இருந்தால் ஜுமா தவற மாட்டாது. இடையில் ஜுமா தொழுது கொள்ளலாம் என்றிருந்தால் மட்டும்தான் அந்த பயணம் அனுமதிக்கப்படும். இல்லை என்றால் அந்த பயணத்துக்கு அனுமதி கிடையாது. ஜுமாவுடைய நாட்களில் சில பொழுது வெளிநாட்டு பயணங்கள் செய்கிறோம். அந்த பயணங்களில் சிலது நம்முடைய தெரிவு பயணமாக இருக்கலாம், இன்னும் சில பொழுது அந்த பயணங்கள் நிர்பந்தமானதாக இருக்கலாம். உலமாக்களை அணுகி எனக்கு என்ன சட்டம் என்பதை முறையாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு பயணத்தை திட்டமிடும் பொழுது ஜுமாவுடைய நாளா அப்படியாக இருந்தால் என்ன நேரத்தில் பயணம் ஆரம்பமாகிறது, எப்பொழுது போய் சேருவேன் என்பதை பற்றி எல்லாம் முழு தகவலையும் பெற்று அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து தொழுகையை மையமாக வைத்து எங்களுடைய அந்த பயணங்களை நாங்கள் அமைத்துக் கொள்ளும் பொழுது அல்லாஹு தஆலா அவனுடைய தீனுக்காக சிறிய ஒரு கஷ்டத்தை மனிதன் செய்யும் பொழுது அவன் வாசல்களை திறந்து தந்து விடுகிறான். எங்களுடைய தீனை அமுல்படுத்துவதற்காக, எங்களுடைய மார்க்கத்தின் படி நடப்பதற்காக யார் கஷ்டத்தை சுமந்து கொள்கிறார்களோ, யார் அதை சிரமேற்கொண்டு செய்வதற்கு முன் வருகிறார்களோ, லனஹ்தியன்னஹும் சுபுலனா, எங்களுடைய பல வாசல்களை நாம் அவர்களுக்கு காட்டி கொடுக்கிறோம். அல்லாஹு தஆலா நிறைய வழிகளை நமக்கு காட்டி தருவான். நாம் செய்ய வேண்டியது ஒரு கொஞ்ச முயற்சி தான். சிறிய ஒரு கஷ்டத்தை நாங்கள் செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா உதவிகளின் வாசல்களை நமக்கு திறந்து தந்து விடுவார். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகையை மையமாக வைத்து நம்முடைய சஃபர்களை, நம்முடைய பயணங்களை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். பயணங்களில் வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது வாகனத்தில் உட்கார்ந்து கொண்டு சுன்னத்தான தொழுகைகளை, நஃபலான தொழுகைகளை தாராளமாக தொழுவதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. இதை சரியாக பின்பற்றினால் நாம் பயணம் செய்கிற ஒவ்வொரு ரோடுகளும், ஒவ்வொரு பாதைகளும் நமக்கு கியாமத்தில் ஷாஹிதாக, சாட்சியாக வரப்போகிறது. அங்கே கிபிலா தேவையில்லை, வுது மட்டும் இருந்தால் போதும். இருக்கிற அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு, அந்த சீட்டில் அமர்ந்து கொண்டு, டிரைவிங் செய்து கொண்டு தொழுது கொண்டு போகலாம். ருகூக்காக, சுஜூதுக்காக கொஞ்சம் குனிய வேண்டும். நாம் டிரைவிங் சீட்ல இருந்தால்
நாங்கள் புனிய கூட தேவையில்லை, நம்முடைய செய்கையில் மூலமாகவே ருக்குவை சுஜூதை செய்து கொள்ளலாம். முன்பக்கமாக பார்த்து கொண்டு சைடுகளில் பார்க்க வேண்டிய தேவையை வரும் பொழுதெல்லாம் அதை பார்த்து நாம் இருக்கிறது போல இருந்து கொண்டு அந்த அழகான ஓதல்களை ஓதிக்கொண்டு நாம் நஃபில் தொழுகைகளை தொழுது கொண்டே போகலாம். நாம் செய்யக்கூடிய நீண்ட நீண்ட பயணங்களில் எத்தனை நூறு ரக்காத்துகளை தொழலாம், செய்து பாருங்கள், இதிலே இருக்கிற இன்பத்தை கண்டுகொள்ளலாம். அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை மிக இலகுபடுத்தி இருக்கிறது மட்டுமல்ல, பரக்கத்து நிறைந்ததாக ஆக்கியிருக்கிறான். இந்த இந்த விஷயங்களை நாங்கள் முறையாக செய்யும் பொழுது வாழ்க்கையின் பரக்கத்துகளை பெற்றுக் கொள்ளலாம். அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை சரியாக புரிந்து எடுத்து நடக்கக்கூடிய நல்லோர்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாயா, முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக.